نحمده ونصلي على رسوله النبي الكريم والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين وقال تعالى والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر روى الإمام البخاري رحمه الله عن ابن عباس رضي الله تعالى عنهما أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشرة قالوا يا رسول الله صلى الله عليه وسلم ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء أو كما قال عليه الصلاة والسلام إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது அருமை இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆ என்ற இந்த மகத்தான கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய கண்ணியமான ஒரு இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் கூடியுள்ள இந்த இடம், இந்த நேரம் ஆகியவைகளின் மதிப்புகளையும் மாண்புகளையும் உணர்ந்தவர்களாக இருக்குமாறும், பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் இஅத்திகாஃபுடைய நியத்தோடு பள்ளியினுடைய ஒழுக்கங்களை பேணி இருக்குமாறும், முழு வாழ்க்கையில் அல்லாஹும் அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்க முயற்சிக்குமாறும், எவற்றை விட்டெல்லாம் விலக்கி ஒதுங்கி தவிர்ந்து இருக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ அவை அனைத்து விட்டு முற்றுமுதாக தவிர்ந்து இருக்குமாறும் ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசித்தவனாக ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வையில் முழு உலகத்துடைய எல்லா நாட்களும் சமமானவைகள். அவைகளுக்கு மத்தியில் தனிப்பட்ட எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்கள் என்பது கிடையாது. ஆனால் எந்த நாட்கள் அல்லாஹுடைய வணக்கத்தின் பக்கம் மக்களை தூண்டக்கூடியதாக, அல்லாஹுடைய அருள் அதிகம் சொரியக்கூடியதாக, அல்லாஹுடைய ரஹ்மத் அதிகம் பொழியக்கூடியதாக இருக்குமோ அப்படிப்பட்ட நாட்கள் இஸ்லாத்தின் பார்வையில் சிறப்பு மிகுந்த நாட்களாக, உன்னதமான நாட்களாக கவனிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களில் எம்மை இன்ஷா அல்லாஹ் வந்தடைய இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள், இவைகளை குறித்து ஹதீஸ்களில் ஏராளமான பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலும் இதனுடைய சிறப்புகளை உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த நாட்களை குறித்து சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறார். வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷ்ரின், 10 இரவுகள் மீது சத்தியமாக. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற முஃபஸ்ஸிரீன்களுடைய விளக்கம், அல்லாஹ் தஆலா எந்த வஸ்துக்கள் மீது சத்தியமிட்டு சொல்கிறானோ அவைகளுடைய முக்கியத்துவத்தை, அவைகள் அல்லாஹ்விடத்தில் பெற்றிருக்கக்கூடிய கவனத்தை, அல்லாஹ்விடத்தில் அவைகளுக்கு இருக்கக்கூடிய உன்னதமான நிலையை உணர்த்துவதற்காகவே இவ்வாறு குறிப்பிட்ட சில விடயங்களின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். அதன் அடிப்படையில் இங்கும் 10 இரவுகள் என்று சத்தியமிட்டு சொல்லப்பட்ட அந்த இரவுகள் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்ல புகாரியுடைய ரிவாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ், உலகத்துடைய நாட்களில் எந்த நாளும் அல்லாஹுக்கு நற்காரியங்கள் இவ்வளவு விருப்பமாக இருப்பதில்லை. எந்த அளவுக்கு இந்த 10 நாட்களில், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களில்
செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு ஆக விருப்பமானதாக இருக்கிறதோ இந்த அளவுக்கு வேறு எந்த நாளில் செய்யக்கூடிய அமலும் விருப்பமானது அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் விசாரிக்கிறார்கள், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மற்ற நாட்களில் செய்யப்படக்கூடிய ஜிஹாதுமா, அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் உயிரோட பொருளோட வாகனத்தோட சென்று போரிடுகிறார், அப்படிப்பட்ட ஜிஹாதும் கூட மற்ற நாட்களில் செய்வதை விட மற்ற நாட்களில் செய்யப்படக்கூடிய அந்த ஜிஹாதுக்கும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய மற்ற அமல்கள் ஈடாக மாட்டாதா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜிஹாதும் கூட இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமலுக்கு சமமாக மாட்டாது, ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய உடல் பொருள் அனைத்தையும் எடுத்து சென்றார், சென்றவர் தான் திரும்பி வரவே இல்லை, அவருடைய உயிரும் அர்ப்பணிக்கப்பட்டது, அவருடைய பொருளும் அர்ப்பணிக்கப்பட்டது, அவருடைய வாகனமும் அதோட முடிந்து விட்டது, யார் தன்னுடைய வீட்டுக்கே வரவில்லையோ அப்படிப்பட்ட ஒரு முஜாஹிதுடைய அமல் வேண்டுமானால் இந்த 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமலுக்கு சமமாக இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த 10 நாட்களை எதிர் வரக்கூடிய இந்த 10 நாட்களை நாம் இபாதத்தோட அல்லாஹுடைய திக்ரோட அல்லாஹுடைய திலாவத்தோட நாம் கழிப்பதற்கு முன் வர வேண்டும். இந்த 10 நாட்களை குறித்து வேறு பல ஹதீஸ்களிலையும் பல சிறப்புகள் பலவிதமான உன்னதமான நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த 10 நாட்களில் எல்லா விதமான அமல்களும் ஒன்று சேர்ந்து இருப்பதால்தான் இவைகளுக்கு தனித்த ஒரு முக்கியத்துவம். மற்ற காலங்களில் உதாரணமாக ரமலானுடைய மாதம் உண்மையில் மிக சிறப்பிற்குரிய காலம், ஆகவே சிறப்பிற்குரிய ஒரு காலம், ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்தில் வெறும் நோன்பு தொழுகை என்று சில வணக்கங்கள் இருக்கிறது. ஹஜ் என்பதை அங்கு அந்த நேரத்தில் செய்ய இயலாது, ரமலானுடைய காலத்தில் யாரும் ஹஜ் செய்ய இயலாது. ஆனால் இந்த 10 நாட்களுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இதுல ஹஜ்ஜுடைய காரியமும் நடைபெறும், ஹஜ்ஜுடைய இபாதத்தும் நடக்கும், உதுஹியா என்ற இபாதத்தும் நடக்கும், நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு நோன்புக்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது, மற்ற தொழுகைகள் தான தர்மங்கள் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அத்துணை வணக்கங்களும் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதே போல இந்த 10 நாட்களில் தான் ஹஜ் என்ற மகத்தான ஒரு அமல் இருக்கிறது. வருடத்தினுடைய வேறு எந்த காலத்திலும் செய்ய முடியாத ஒரு அமல், வருடத்தினுடைய வேறு எந்த நேரத்திலும் செய்ய முடியாத ஹஜ் என்ற அமல் இந்த 10 நாட்களில் தான் அமைகிறது. மற்ற இபாதத்துக்களை எடுத்துக்கொண்டால் அது ஃபர்தான காரியத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்தாலும் அதனுடைய நஃபில் சுன்னத்தான இபாதத்துக்களை மற்ற காலங்களில் செய்யலாம். உதாரணமாக ரமலானுடைய மாதத்தில் ஃபர்தான நோன்பை நோக்கிறோம், ஃபர்தான நோன்பை ரமலானுடைய மாதத்தில் நோக்கிறோம், மற்ற காலங்களில் நஃபிலான நோன்புகளை நோற்றுக்கொள்ள முடியும். குறிப்பிட்ட நேரங்களில் ஃபர்தான தொழுகையை தொழுகிறோம், ஆனால் மற்ற எல்லா நேரத்திலும் நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை தொழ முடியும். இப்படி மார்க்கத்தில் எவைகளெல்லாம் கடமையாக இருக்கிறதோ அவைகளை அந்த கடமைக்குரிய நேரத்தில் செய்வது மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களிலும் செய்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரை மட்டும் அது ஃபர்தான ஹஜ்ஜாக இருந்தாலும் இதே துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10ல தான் செய்யணும், நஃபிலான ஹஜ்ஜாக இருந்தாலும் அதுவும் இதே துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10ல தான் செய்யணும், நஃபில் என்பதற்காக வருடத்துடைய மற்ற நாட்களில் செய்ய இயலாது. எனவேதான் இந்த அடிப்படையில் இந்த நாட்கள் முழு வருடத்தினுடைய அத்துணை இபாதத்துக்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. மேலும் உலமாக்கள் முஹத்தீஸீன்கள் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹுடைய பல வணக்க வழிபாடுகள், அல்லாஹுக்காக நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை, அல்லாஹுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத், இந்த இரண்டும் அல்லாஹுடைய ஆதிக்கத்தை நாம் அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தொழுகையில் நாங்கள் நின்றால் ஒரு அடிமையை போல கை கட்டி நிற்கிறோம், அந்த நேரத்தில் பேச இயலாது, இமாம் ஓதுவதாக இருந்தால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அல்ல நாங்கள் ஓதுவதை அமைதியாக நிதானமாக ஓதணும், என்னென்ன முறைகள் இருக்குதோ அந்த முறைகளை கடைபிடிக்கணும் என்று ஒரு அடிமையை போலத்தான் அந்த தொழுகையில நாங்கள் இருக்கிறோம். இதே போல ஜக்காத்தும் அல்லாஹ் எங்களுக்கு விதித்த ஒரு கட்டாய கடமை, அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இந்த ரெண்டு இபாதத்திலும் அல்லாஹ் எஜமான், நாங்கள் அவனுடைய அடிமை என்ற அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிற அதே நேரத்தில் ஹஜ் என்பது அல்லாஹ் எங்களுடைய மஹ்பூபாக, அல்லாஹ் எங்களுடைய நேசனாக இருக்கிறான். ஒரு நேசனோட, ஒரு பிரியத்திற்குரியவரோட யாரை நாங்கள் நேசிக்கிறோமோ அவரோட எந்த அளவுக்கு பாசத்தோட பிரியத்தோட கரைப்போமோ, அவருக்காக எங்களை அர்ப்பணிக்க துணிவோமோ, அப்படிப்பட்ட எல்லா விதமான நேசத்தோட இந்த இபாதத்துகள் செய்யப்பட வேண்டும். ஹஜ்ஜில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் வெறுமனே ஒரு இடத்துல போய் தேங்கி நிற்பதல்ல, சுற்றி சுற்றி வருகிறோம், தவாஃப் என்ற பெயர்ல சுத்துகிறோம், சஹி என்ற பெயர்ல சுத்துகிறோம், பல பயணங்கள் என்ற பெயர்ல அரஃபாவுக்கோ மினாவுக்கோ என்று சுத்துகிறோம். எவ்வாறு ஒரு நேசர் உலகத்தில் ஒருவர் யாரேனும் ஒருவரை நேசித்து விட்டால், தன்னுடைய மனைவியையோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளையோ நேசித்து விட்டால், அவர்களுக்காக சுற்றி அலைந்து பாடுபடுவதை போல இறைவனுடைய திருப்தியை அடைவதற்காக எங்களோட அசலான இறை, எங்களுடைய அசலான நேசனாகிய அந்த அல்லாஹுடைய முஹப்பத்தை அடைந்து கொள்வதற்காக பல இடங்களிலும் பல விதங்களிலும் நாம் திரிகிறோம். அந்த நேரத்தில் எங்களை உடுப்பை பத்தி கவலை இல்லை. அல்லாஹ் எந்த உடுப்பை சொன்னானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அப்படிப்பட்ட உடுப்பை உடுத்தி கொண்டு எங்களோட உடலுடைய நிலை தினமும் நாங்கள் வளமையாக ஒரு தடவையோ இரண்டு தடவையோ குளிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எங்களோட குளிப்புகளையும் குறைத்து கொண்டு அல்லது பலவிதமான வாசனை திரவியங்களை தவிர்த்து கொண்டு நாம் அல்லாஹை அடையக்கூடிய வகையில, அவருடைய நேசத்தை அடையக்கூடிய வகையில நாம் சுற்றி திரிகிறோம். இப்படி இந்த இபாதத்துக்கள் எல்லாம் எம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய உச்சகட்டம்தான், அந்த நேசத்தினுடைய ஆக ஒரு இறுதி கட்டம்தான், என்னையும் நான் அர்ப்பணித்துக் கொள்ள தயார், உன்னுடைய நேசத்தை அடைவதற்காக என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய சொத்து சுகத்தையும் உனக்காக அர்ப்பணிக்க தயார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் உலகையா என்ற ஒரு பிராணியை, உலகையா என்ற ஒரு கடமையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். கண்ணியத்திற்குரியோர்களே, அல்லாஹ் இத்தகைய இபாதத்தை மிகவும் நேசிக்கிறான். அவன் மீது உள்ள முஹப்பத்தோடு செய்யப்படக்கூடிய இந்த இபாதத்துக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதன் அடிப்படையில் தான் எதிர் வரக்கூடிய இந்த 10 நாட்கள் அதில் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களை பார்த்தா, முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்கள்ல பலவிதமான இபாதத்துக்களை செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்று இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10, அதாவது எதிர்வரக்கூடிய தேதி 22ஆம் தேதி மாலை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையுடைய மாலையில பிறை பார்க்கப்பட வேண்டும். அநேகமாக அன்றைக்கு பிறை தென்பட்டு விட்டால் 23ஆம் தேதியில ஜூலை 23லிருந்து இந்த மாசத்துடைய கடைசி வரை, ஆகஸ்ட் 23லிருந்து இந்த மாசத்துடைய கடைசி வரை ஆகஸ்ட் 31 வரைக்கும் அந்த 9 நாட்களுமே நோன்பு பிடிப்பதும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. முழுமையாக அந்த 9 நாட்களுமே, 10வது நாள் ஹஜ் பெருநாள் அன்றைக்கு நோன்பு பிடிப்பது ஹராம், 2 பெருநாள் அன்றைக்கு நோன்பு பிடிப்பது ஹராம், ஹஜ் பெருநாளைக்கு பிறகு வரக்கூடிய 3 நாட்கள் எவைகளுக்கு குர்பானை கொடுக்கக்கூடிய நாட்கள், ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்றோமோ அந்த 3 நாட்களும் நோன்பு பிடிப்பது ஹராம். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஹஜ் பெருநாளைக்கு முன்னால் வரக்கூடிய பிறை கண்டதிலிருந்து ஆரம்பத்திலிருந்து முதல் 9 நாட்கள் சுனனு நசையுடைய ரிவாயத்தில் வருகின்றபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு 9 நாட்களுமே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அந்த 9வது நாள் மட்டுமாவது, பிறை 9வது நாள் மட்டுமாவது நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. சஹி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிப்பு அபு கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சியாமு யௌமி அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனதல் லதி கப்லா வல்லதி பாதா, அதாவது அரஃபாவுடைய தினத்தில் துல்ஹிஜ்ஜா பிறை 9 அன்று நோற்கப்படக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் தாலா அந்த நோன்புக்கு 1 வருட முந்தைய பாவத்தையும் அதற்கு 1 வருட பிந்தைய பாவத்தையும் அல்லாஹ் தாலா மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே முழு 9 நாட்களுமே நோன்பு நோக்க முடிந்தால் மிச்சமே மிகவும் சிறந்தது. குறைந்தபட்சம் அந்த கடைசி 9வது நாள் மட்டுமாவது நோன்பு பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போல இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்திலிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அமலையும் எங்களுக்கு நிறைவூட்டுகிறார்கள். யார் உதுஹியா கொடுக்க நாடி இருக்கிறாரோ, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மிக முக்கியமான இபாதத்துக்கள் 2, 1வது ஹஜ், அது மக்காவுக்கு யாருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் சென்று செய்வார். அதே நேரம் முழு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு சென்றவர்களாக இருந்தாலும் செல்லாமல் இங்கு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் முழு உலகத்திலும் செய்யப்படக்கூடிய ஒரு அமல் தான் உதஹியா என்ற அமல். இந்த உதஹியாவை யார் செய்ய நாடி இருக்கிறாரோ, தன்னுடைய பொறுப்புல தேவையான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, அவர் உதஹியா கொடுக்க நாடி இருந்தால் அவர் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை கண்டதற்கு பிறகு உதஹியா கொடுக்கின்ற வரை தன்னுடைய உடல் முடிகளை நகங்களை வெட்டாமல் இருப்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களால் காட்டித்தரப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. சஹி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ரஆ ஹிலால துல்ஹிஜ்ஜா, யார் துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்பிறையை கண்டு வஅராத அன் யுதஹிய, அவர் உதஹியா கொடுக்கவும் நாடி இருந்தால், ஃபலா யஅஹுதன்ன மின் அஷ்ஆரிஹி வலா அல்ஃபாரிஹி, அவருடைய முடிகளில் இருந்தும் அவருடைய நகங்களிலிருந்தும் எதையும் எடுத்துவிட வேண்டாம், எதுவரையிலும் அவர் உதஹியா கொடுக்கின்ற வரை. இது ஒரு சுண்ணத் கட்டாயம் என்பதல்ல, மிக முக்கியமாக பேணப்பட வேண்டிய ஒரு சுண்ணத். ஒருவர் பிறை காண்பதற்கு முன்பதாக உதகியா கொடுக்கிற நீயத் இல்ல, பிறை கண்டதற்கு உதாரணமா அஞ்சாவது பிறையில அவருக்கு யோசனை வருது, எனக்கு வசதி இருக்கு நான் உதகியா கொடுக்கலாம் என்று அந்த நேரத்துல நீயத்து வந்தால், எப்ப நீயத்து வந்துச்சோ அதில் இருந்து அவர் தன்னுடைய உடல் முடிகளையோ அல்லது நகங்களையோ களையாமல் இருப்பது அவருக்கு சுண்ணத்தாக இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில முதலாவது துல்ஹிஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களில் நாங்கள் நோன்பு நோற்பதற்கு ஆரம்ப 9 நாட்களில் நோன்பு நோற்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போல குறைந்தபட்சம் அந்த துல்ஹிஜாவுடைய 9வது நாளாவது நாம் நோன்பு பிடிப்பதற்கு உறுதி எடுக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும். அதே போல இந்த யார் உதகியா கொடுக்க நாடி இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய முடிகளை நகங்களை பிறை கண்ட நாட்டிலிருந்து அதை களையாமல் இருப்பது ஒரு விரும்பத்தக்க மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. அடுத்து உதகியா என்ற மிக முக்கியமான ஒரு அமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை குறித்து எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றால், யார் ஒருவருக்கு உதகியா கொடுக்க வசதி இருந்தும் அவர் உதுகியா கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ருபன் நம்ம முசல்லானா, அவர் ஹஜ் பண்ணால எங்களோட தொழுகைக்கு கிட்டவும் நெருங்க வர வேண்டாம், எங்களுக்கு கிட்டையும் வர வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையில யார் யாருக்கு வசதி இருக்குமோ, வசதி என்பதற்கான விளக்கம் ஃபுகஹாக்களால சொல்லித்தரப்படுகிறது. அந்த ஹஜ் பெருநாளுடைய அன்றும் அதற்கு பிறகு வரக்கூடிய 3 நாட்கள் குர்பானி கொடுக்கப்படக்கூடிய அந்த 3 நாட்கள், ஆக மொத்தம் 4 நாட்கள் யாருக்கு தனக்கும் தன்னுடைய பொறுப்பில் உள்ள குடும்பத்தாருக்கும் தேவையான செலவுக்கு போக மேலதிகமாக இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருமே குர்பானி கொடுப்பது அவருக்கு மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் சில நேரம் தன்னுடைய உம்மத்தினருக்காகவும் கூட உலகையாவை கொடுத்ததை ஹதீஸ்களின் மூலமாக பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில உலகையா கொடுக்க முயற்சிக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹாலா உலகையாவை மிக முக்கியமான ஒரு கடமையாக, மிக இஸ்லாத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அடையாளமாக அல்லாஹாலா குறிப்பிட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய பெயர் முஸ்லிம், எங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பேர் முஸ்லீம், இந்த முஸ்லீம் என்ற பெயரை சூட்டியது யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுகிறார். وجاهدوا في الله حق جهاده هو اجتباكم وما جعل عليكم في الدين من حرج ملة ابيكم ابراهيم هو سماكم المسلمين. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் உங்களுக்கு முஸ்லிம்கள், இந்த சமூகத்தாருக்கு அடிபணியக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடியவர்கள் என்ற பெயரை தெரிவு செய்திருக்கிறார். இந்த பேரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு சூட்ட, அல்லாஹ்தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து எப்ப முஸ்லீம் என்று சொன்னார், அவர்களை பார்த்து எப்ப அடிபணிந்தவர், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர் என்று எப்பொழுது சொன்னார் என்று பார்த்தால், அவர்களுடைய வாழ்க்கையே தொடர்ந்து தியாகத்துல கழிந்திருக்கிறது. ஆரம்பத்தில் தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட்டு பிரிந்தார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்தார்கள். குஃபுரு சிறுக்குடைய சூழலில் இருந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு எதிராக சத்தியத்தை முன்வைத்தார்கள். அவர்கள் ஏற்க தயார் இல்லை. நீண்ட வாக்குவாதம் நடந்தது. குர்ஆனிலும் அந்த வாக்குவாதத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வாப்பாவுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நடந்த அந்த வாக்குவாதத்தை சொல்கிறான். இறுதியாக வாப்பாவோட பல நேரம் பேசியதற்கு பிறகு கடைசியாக சொன்னார், வாப்பா சொன்னார், ல அர்ஜுமன் லக, உன்னை நான் கல்லாலே அடிப்பேன், உன்னை கல்லை அடிந்து அவனை கொள்வேன், நீ மலியா, என்னை விட்டு நீ தூரமாக போய்விடு என்பதாக விளக்கிவிட்டார். அந்த நேரத்தில் தான் வாப்பா இந்த வார்த்தையை பாவிச்சதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார்கள், சலாமுன் அலைக்க, உங்கள் மீது அல்லாஹுடைய சலாம் சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார்கள். ஆனா பின்னால காஃபிர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹாலா உத்தரவிட்டான். அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய தந்தை விட்டு பிரிந்து வந்தார்கள். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பிரிந்து வந்து விட்டார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான உன்னதமான ஒரு தியாகமாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் அவரை அடிபணிந்தவர் என்ற வார்த்தையில சொல்லல, மற்ற பல வார்த்தைகளால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இதே போல அதுக்கு அடுத்த ஒரு கட்டமாக நம்ரூதுடைய நெருப்புல இவர்கள் போட்டு எடுக்கப்பட்டார்கள். அதிலிருந்தும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றினார். நம்ரூதுடைய மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டு அதிலிருந்து இவர்கள் பாதுகாத்து வெளியேற்றப்பட்டார்கள். அதுவும் ஒரு பெரும் தியாகம், அந்த நேரத்திலும் சொல்லல. அதற்கு பிறகு தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன், இளைய மகன், தன்னுடைய சின்ன வயது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த குழந்தையையும், ஹாஜர் என்ற அந்த மனைவியையும், யாரும் இல்லாத புற்பூண்டுகள் கூட முளைக்காத அந்த மக்கமா நகரத்தில் விட்டு வந்தார்கள். இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய செழிப்பான மக்கா இல்ல, மாறாக அன்றைக்கு காய்ந்த புல் தரையாக இருந்த குர்ஆனுடைய வார்த்தையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. குர்ஆனை வாசியுங்கள், குர்ஆன்ல வரக்கூடிய துஆக்களை பாருங்கள், குர்ஆன்ல சொல்லக்கூடிய சம்பவங்களை பாருங்கள். அநேகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் துஆக்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், அது ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆக்கள் மட்டுமல்ல, தியாகத்திற்கு பிறகு கேட்கப்பட்ட துஆக்கள், ஒவ்வொன்றும் பெரும் தியாகத்திற்கு பிறகு கேட்கப்பட்ட துஆக்கள். அதனால அல்லாஹ் தஆலா அந்த துஆக்களை கபூல் செய்தது மட்டுமல்ல, அவைகள் கியாமத் வரையிலும் ஓதப்படக்கூடிய வகையில குர்ஆனுடைய ஆயத்துக்களாக பதிவு செய்திருக்கிறார். அதுல அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பி வாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ்ஸலா ஃபஜ்அல் அஃஃதிதத்தன் மினன் நாஸி தஹ்வீ இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினத் தமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். தன்னுடைய பிள்ளையும் இளம் சின்ன சிறிய குழந்தையையும் இளம் மனைவியையும் விட்டுவிட்டு அவர்கள் கண்ணுக்கு முன்னால் இருந்தாலும் அவர்கள் கலங்கக்கூடும், அவர்களுடைய மனசுல சலனம் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களுக்கு முன்பதாக கலங்காமல் தைரியமாக இருப்பதை போல அந்த மனைவியையும் மகனையும் விட்டுவிட்டு தூரமாகி வருகிறார்கள். முஃபஸ்ஸிரீன் எழுதுகிறார்கள், சற்று தூரம் வந்து எந்த தன்னுடைய மனைவி மகனை விட்டும் பார்வை மறைந்து விட்டதோ அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்விடத்தில் கொட்டி தீர்க்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் அழுது முடிக்கிறார்கள். அழுதவாறு சொன்ன வார்த்தைகள் தான் இந்த குர்ஆனுடைய வார்த்தைகள். அதில் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி என்னுடைய சந்ததியை விட்டு வந்திருக்கிற யா அல்லாஹ் பி வாதின் கைரி தி ஸர்இன் புற்பூண்டுகள் முளைக்காத இந்த ஓடையில இந்த இடத்துல விட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னார், ரப்பனா லியுகீமுஸ்ஸலா இவர்கள் தொழுகையை நிலைநாட்டணும், அதாவது தீனை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உனக்காக விட்டுவதற்கிறேன், துன்யாவுடைய நோக்கத்திற்காக அல்ல. எனவே நான் என்னால் முடியுமான எனக்கு நீ கட்டளையிட்ட உனக்காக செய்ய வேண்டிய இந்த கடமையை என் சார்பாக நான் செய்து விட்டேன். இனி நீ எனக்கு செய்ய வேண்டிய காரியம், ஃபஜல் அஃஸிதத்தம் மினன் நாசி தஹ்வி இலஹிம் மக்களுடைய உள்ளங்களை இவர்கள் பக்கம் சாய்ப்பாயாக, மக்களுடைய முகங்களை திருப்புவாயாக என்று கேட்கல, உள்ளங்களை சாய வைப்பாயாக என்று சொன்னார்கள். உள்ளம் சாய்ந்தால் முகமும் சாயும், முகம் சாய்ந்தால் உள்ளம் சாயின்ற அவசியம் இல்லை. அதனால் அவர்கள் கேட்ட வார்த்தை, உள்ளங்களை இவர்கள் பக்கம் திருப்புவாயாக, ஒரு சுக்குகும் மின சமராத் இவர்களுக்கு பலவிதமான பிரயோசனங்கள் கனிவர்க்கங்களை இவர்களுக்கு கொடுப்பாயாக என்று அவர்களுக்காக துஆவும் செய்தார்கள். அந்த நேரத்தில் கூட இவர் இஸ்லாம் அடிபணிந்தவர் வார்த்தை அல்லாஹ் சொல்லல, தந்தையை பிரிந்தார்கள் அப்பவும் சொல்லல, நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்டார்கள் அப்பவும் சொல்லல, அதே போல தன்னுடைய பிள்ளையும் மனைவியும் மக்காவில் விட்டுவிட்டு வந்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக அப்பவும் சொல்லல. ஆனால் எப்ப அல்லாஹ் இந்த வார்த்தையை பாவிக்கிறார், இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப எந்த குழந்தையை விட்டு வந்தார்களோ அது சற்று வளர்ந்து நடமாடக்கூடிய தானாக நடந்து திரியக்கூடிய ஒரு கட்டத்தை அடைகிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த குழந்தையை பலி கொடுக்கும்படி, அந்த குழந்தையை அறுத்து பலி கொடுக்கும்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீண்ட சம்பவங்கள் நாங்கள் வருடந்தோறும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த சம்பவத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளையை அறுத்து பலியிட துணிகிறார்கள். தந்தை துணிகிறார், மகன் தயங்கல, மகன் வேற எதுவும் சாட்டு போக்குகள் சொல்லல, நீங்க கனவுல தான வாப்பா கண்டீங்க, நீங்க நிலவுல உங்களுக்கு ஒன்றும் செய்தி வரலையே, கனவுல தானே உங்களுக்கு சொல்லப்பட்டது என்று அவர் எந்த விதமான குதர்க்கமும் செய்யல. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீங்க எதை நாடுக உங்களோட ரெப் உங்களுக்கு எதை சொன்னானோ அதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு உங்களுடைய ரெப்பால் உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ இறைவனால் எது கட்டளையிடப்பட்டதோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த இளம் சிறுவர் அதற்கேற்ப தந்தையும் மகனை அறுக்க துணிகிறார், மகனை கிடத்துகிறார், அறுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நடக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த கத்திக்கு அறுபட அது அறுப்பதற்கு தயங்க அது அந்த கத்தி வேலை செய்யாமல் அது ஒதுங்கிக் கொள்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார், ஃபலம்மா அஸ்லமா, ஃபலம்மா அஸ்லமா, எப்பொழுது அந்த இருவரும் அடிபணிந்து விட்டார்களோ, தந்தையும் மகனும் அடிபணிந்த செய்தியை இப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்கிறார். வாழ்க்கை முழுவதும் தியாகம், வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக தியாகத்தையே செய்து வந்தாலும் அந்த இஸ்லாம் அடிபணிதல் என்ற வார்த்தை அல்லாஹால் பாவிக்கப்படல. குர்பானியுடைய நேரத்தில் தன்னை மகனை அறுத்து பலி கொடுக்க முனைந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இஸ்லாமை அடிபணிந்தவர்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அமல் தான் குர்பானி என்பது. அதாவது அல்லாஹ் இதன் மூலம் உணர்த்துகிறான், நீங்கள் உங்களோட உயிர், உங்களோட பிள்ளைகள், உங்களோட சொத்து சுகங்கள் எதை வேண்டுமானாலும் அர்ப்பணிக்க சொன்னால் அதை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கணும். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய கிருபையால உயிர் பலி கேட்கல, குழந்தைகளை பலி கேட்கல, அதற்கு பகரமாக அதற்கான ஒரு சரியான பகரமாக கால்நடைகளை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அதை உங்களுக்கு ஒரு பகரமாக ஆக்கி தந்திருக்கிறான். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக ஒரு பெரும் பலியை நாம் நஷ்டையை அதற்கு பகரமாக ஆக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையில எங்கள்ல எவர்களுக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய நியத் வைக்க வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில குர்பானி கொடுக்கப்படக்கூடிய பிராணி எங்கட நாங்க வாழக்கூடிய இந்த பகுதிகளில் பெரும்பாலும் ஆடு மாடு, மார்க்கத்தின்படி ஆடு மாடு ஒட்டகம் என்ற மூன்று இனத்திலிருந்து கொடுக்கலாம். அதுல எங்கட பகுதிகளில் பெரும்பாலும் கிடைக்கக்கூடியவைகள் ஆடுகளும் அதே போல மாடுகளும். மாடாக இருந்தால் அது 2 வயது பூர்த்தியானதாக, ஆடுல செம்மறி ஆடாக இருந்தால் 1 வயது பூர்த்தியானதாக, வெள்ளாடு 2 வயது பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். அவைகள்ல உடல் ஊனம் இல்லாமல் இருக்க வேண்டும். சுருக்கமாக அவைகளுடைய விலை எதால் குறையுமோ, அதனுடைய வெளிவு எதனால் குறையுமோ, அப்படிப்பட்ட குறைபாடுகள் உள்ளதாக இருக்கக்கூடாது. கால் நொண்டியாக, கண் குருடாக, காது அறுபட்டதாக, அதனுடைய இறைச்சி குறைவானதாக என்று இவைகள் குறைபாடு இல்லாமல் பார்ப்பதற்கும் அழகானதாக சிறந்ததாக இருக்க வேண்டும். ஹதீஸ்ல திருமதி இப்னு மாஜாவுடைய ரிவாயத்துல ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டதாக, மா அமில இப்னு ஆதம் மின் அமலின் யௌமன் நஹ்ரி, குர்பானி கொடுக்கக்கூடிய நாளையில ஒரு மனிதன் எந்த ஒரு அமலையும் செய்துவிட முடியாது. அஹப்ப இலல்லாஹி, அல்லாஹுக்கு மிக விருப்பமான எந்த அமலையும் செய்துவிட மாட்டார். மின் இஹ்ராகித்தம், இந்த குர்பானை கொடுப்பதை விட சிறந்த எந்த அமலையும் செய்துவிட மாட்டார். காரணம் அதற்கு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த குர்பானி கொடுக்கப்படக்கூடிய பிராணியுடைய ரத்தம் இந்த பூமியில ஒரு சொட்டு விழுவதற்கு முன்பதாக அது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்திலே போய் விழுகிறது. இந்த பூமியில உங்க கண்ணுக்கு முன்னால் அறுக்கப்படும் போது தரையில ஒரு சொட்டு ரத்தம் விழுவதற்கு முன்பதாக அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தின் அந்தஸ்தை அடைகிறது. எனவே அந்த குர்பானியை மனப்பூர்வமாக மனமாற செய்யுங்கள், சந்தோஷமாக செய்யுங்கள், என்ற நேசனுக்கு நான் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு செயல் என்ற அடிப்படையில் சந்தோஷமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எதிர்வரக்கூடிய இந்த 10 நாட்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய, அதில் அல்லாஹுடைய அருளை அடையக்கூடிய பல நல்ல விதமான இபாதத்துக்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. மேலும் எதிர்வரக்கூடிய காலத்தில் குர்பானியை மார்க்கத்துடைய சட்டத்துக்கும் நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிருதா.